Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம்.
This program is designed to teach you God's word and lead you into its riches.
தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் உங்களை நடத்தி அதனுடைய ஐஸ்வரியத்துக்குள்ளாக உங்களை நடத்த முடியாக இந்த நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது.
So that through it you come to know God better.
இதன் மூலமாக நீங்கள் தேவனை மேன்மையாக அறிந்து கொள்ள முடியும்.
In our last study we saw that Jesus not only came to earth to die for our sins.
கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரிக்க முடியாக மட்டும் இந்த பூமிக்கு
வரவில்லை. Also to be our forerunner.
நமக்கு முன்னோடியா இருக்க முடியாகவும் வந்தார் என்று பார்த்தோம்.
An example for us.
நமக்கு ஒரு மாதிரியா இருக்க முடியாக
வந்தார். He came to live on earth to show us how we should live.
நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிக்கும் முடியாக அவர் வந்தார்.
Not just as an adult.
ஒரு பெரியவராக மட்டும் வரவில்லை.
Even as a child he obeyed his earthly parents.
அவர் குழந்தையா இருக்கும்போது கூட தன்னுடைய பூமிக்குரிய பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்து வளர்ந்தார்.
He obeyed Mary and he obeyed Mary's husband Joseph who was supposed to be his father.
மரியாளுக்கு கீழ்ப்படிந்தார். அது மட்டுமல்லாமல் மரியாளுடைய கணவனாகிய யோசேப்புக்கு அவருக்கு தகப்பனாய் இருக்கிறவர் அவருக்கும் கீழ்ப்படிந்தார்.
All the years that he lived in that home.
அந்த குடும்பத்திலே வாழ்ந்த அனைத்து வருடங்களிலேயும்.
So that he is an example even for little children.
சிறு பிள்ளைகளுக்கு கூட மாதிரியாக இருக்கும்படியாய் அவர் வாழ்ந்தார்.
That is obeying your parents.
அதாவது உங்கள் பெற்றோருக்கு
கீழ்ப்படியாதிகாரத்திலே
அவருக்கு நான்கு சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் இருந்தார்கள் வாசிக்கிறோம்.
You know how difficult it is when you have seven children living in a small house.
ஒரு சிறு வீட்டிலே ஏழு பிள்ளைகள் வாழ்வது என்பது எவ்வளவு கடினமான காரியம்.
Temptations and provocations there can be.
அங்கே எந்த அளவுக்கு கோபப்படுத்தப்படுவார்கள், எந்த அளவுக்கு சோதனைகள் இருக்கும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
He never sinned.
ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை.
He never sinned in word.
வார்த்தையிலே பாவம் செய்யவில்லை.
Deed.
செயலிலே பாவம் செய்யவில்லை. எண்ணத்திலே பாவம் செய்யவில்லை.
Or motive.
அவருடைய மனப்பான்மையிலே நோக்கத்திலே பாவம் இல்லை.
He remained in love to his family members no matter what they did.
தம்முடைய குடும்பத்தார் என்ன செய்தாலும் சரி அவர் அன்பிலேயே தடுத்திருந்தார்.
That's where we begin to follow Jesus.
அங்கே தான் நாம் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம்.
When we think of following Jesus, we don't start off as he was when he was 30 as a preacher.
இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும்போது அவர் 30 வயதாய் பிரசங்கியாராய் இருந்தபோது பின்பற்றக்கூடிய காரியத்தை நான் சொல்லவில்லை.
We start off at home.
நாம் குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும்.
Jesus spent 90% of his earthly life in his home and his place of work.
இயேசு தம்முடைய வாழ்நாள் காலத்திலே பூமியிலே 90% நேரத்தை அவருடைய குடும்பத்திலேயும் வேலை ஸ்தலத்திலேயும் செலவு செய்தார்.
That means 30 out of 33 years he spent in his home and his carpentry shop.
33 ஆண்டுகளிலே 30 ஆண்டுகள் அவர் குடும்பத்திலேயும் தன்னுடைய தச்சு கூடத்திலேயும் செலவு செய்தார்.
Why did he do that?
ஏன் அவர் அப்படி செய்தார்?
Because you and I also spend 90% of our time in our home and in our place of work.
ஏனென்றால் நீங்களும் நானும் நம்முடைய நேரத்தின் 90% குடும்பத்திலேயும் வேலை ஸ்தலத்திலேயும் செலவு செய்கிறோம்.
We don't spend 90% of our time in church activity unless you are a full time Christian worker.
முழுநேரா கிறிஸ்துவ ஊழியராய் இல்லாத பட்சத்திலே 90% நேரத்தை சபையிலேயும் ஆலயங்களிலேயும் செலவு செய்வதில்லை.
99% of Christians are not full time workers.
கிறிஸ்தவர்களிலே 99% அவர்கள் முழுநேர ஊழியர்கள் அல்ல.
They spend most of their time in their home and place of work.
அதிகபட்ச நேரத்தை வேலை ஸ்தலத்திலேயும் வீட்டிலேயும் தான் செலவு செய்கிறார்கள்.
God sent Jesus to live 90% of his life at home and in a place of work so that he could be an example for us.
Yesu namakku maadhiriya irukkumudiyaga than pidavanavar Yesuvai 90% neram kudumbathileyum veettil velai thalathil irukkumudiyaga anumathithar.
We can look at Jesus example in these two areas.
Aga indha irandu pagudigalile nam Yesuvudaiya maadhiri paarkka mudiyum.
See for example in Luke's gospel chapter 2.
Udaranamaga Luke's suvisesham 2nd adhigaram
we read that when he went down to Nazareth in verse 51 he continued in subjection to Mary and Joseph.
Luke 2nd adhigarathile nam vasikkrom avar Mariyal Joseph ku 51st vasanathile Joseph Mariyalukku avar adangirundar endu vasikkrom keelpadindirundar.
That's a very small statement.
Idhu migam siriya oru vasagama irukkirathu.
You ask any child and they'll tell you how difficult it is to submit to parents in a good spirit.
Oru nalla oru pillai poi kelungal oru nalla aaviyile petrorukku keelpadindirupadhu evlo kashtamana kaaryam endu solvaargal.
In all human cases, other cases, the parents know much more than the child.
பூமிக்குரிய காரியங்களிலே மற்ற எல்லா காரியங்களிலேயும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக தெரியும்.
In this case, Jesus knew more than his parents.
ஆனால் இங்கே பெற்றோரை காட்டிலும் இயேசுக்கு நிறைய காரியங்கள் தெரியும்.
He knew more of the scriptures.
வேதத்தை அதிகமாக அறிந்திருந்தார்.
And he was perfect when his parents were imperfect.
அவருடைய பெற்றோர்கள் பரிபூர்ண மற்றவர்களாக இருக்கும் பொழுது இவர்
பூர்ணவனாயிருந்தார்.
ஒரு பூர்ணமான ஒரு நபர் பூர்ண மற்றவர்களுக்கு கீழ்ப்படுத்திருக்க முடியுமா?
ஜீசஸ் did.
Yes, அப்படி
செய்தார். And he says, follow me.
என்னை பின்பற்றுங்கள் என்று
சொன்னார். Very often we complain that the one whom we ask to submit to is not perfect.
அடிக்கடி நாம் சொல்லுகிற குறை என்ன தெரியுமா? என்னை பின்பற்று என்று சொல்லுகிறவர் அவர் பூர்ணமான இல்லை, எவ்வளவு குறையில் இருக்கிறது என்று
சொல்கிறார். That is no excuse.
அது ஒரு சாக்கு போக்கல்ல.
If God has called you to submit to him, you must submit to him whether he is perfect or not.
யாரோ ஒருவருக்கு அடங்கியிரு என்று சொல்லி தேவன் உன்னை அழைத்தார் என்று சொன்னால் அவர் பூர்ணமானோ இல்லையோ அவருக்கு நீ அடங்கியிருக்க வேண்டும்.
No one on earth is perfect.
பூமியில் யாருமே பூர்ணமானவர் அல்ல.
Jesus, who was perfect, submitted to imperfect Mary and Joseph.
ஆனால் பூர்ணமான இருந்த இயேசு பூர்ணமற்றவர்களாக இருந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படுத்தினார்.
That is an amazing statement.
இது மிகவும் வியக்கத்தக்கதான ஒரு வார்த்தை.
He submitted to his earthly parents.
பூமிக்குரிய பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார்.
For 30 years he never questioned anything.
30 ஆண்டுகளாக அவர் கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்திருந்தார்.
So that is the first example, and that's where we've got to follow.
இதுதான் முதல் மாதிரி. இங்கே தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும்.
So God also, when he trains us,
ஆகவே தேவனும் நமக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது,
he allows us to face circumstances where we have to submit to authority.
நாம் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கூடியதான சூழ்நிலைகளை தேவன் நமக்கு தருவார்.
Earthly authorities,
பூமிக்குரிய அதிகாரிகளுக்கு,
in our home first of all,
முதலாவதாக நம்முடைய குடும்பத்திலே,
in our place of work,
வேலை ஸ்தலத்திலே,
in all these situations we have to submit to earthly authorities.
இந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் பூமிக்குரிய அதிகாரத்துக்கு நாம் அடங்கியிருக்க வேண்டியவர்களாக
இருக்கோம். Submit to these authorities,
இந்த அதிகாரத்துக்கு அடங்கியிருக்கும் பொழுது
our self will gets broken.
நம்முடைய சுய சித்தமானது உடைக்கப்படுகிறது.
That is one of the great purposes that God has in asking us to submit to earthly authorities.
பூமிக்குரிய அதிகாரத்துக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்று சொல்வதனுடைய மிகப்பெரிய நோக்கமே நம்முடைய சுயசித்தம் உடைக்கப்பட
முடியாது. In John's Gospel, chapter 6,
யோவான் என்ன சுவிசேஷம் 6 அதிகாரம்
and verse 38,
38 வசனம்,
as to why he came from heaven.
ஏன் பரத்திலிருந்து பூமிக்கு வந்தார் என்பதை
சொல்ல, he said, I have come from heaven for this purpose.
நான் இந்த நோக்கத்துக்காகத்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்.
Not to do my own will.
என் சித்தத்தின்படி செய்ய அல்ல.
But the will of him who sent me.
என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்யும்படியாக நான் வந்தேன்.
When he was in heaven,
அவர் பரலோகத்தில் இருக்கும்போது,
he never had to say that.
அவருக்கு சொல்ல தேவையில்லாது இருந்தது.
In heaven he would say,
பரலோகத்தில் இருக்கும்போது அவர் சொல்லியிருந்திருப்பார்,
I do my own will because it is the same as the will of my father.
நான் என்னுடைய சொந்த சித்தத்தை தான் செய்கிறேன், ஏனென்றால் என்னுடைய சித்தமும் பிதாவுடைய சித்தமும் ஒன்றுதான்.
But here it's not like that.
ஆனால் இங்கே அப்படி இல்லை.
Here he says, I don't do my own will.
இங்கே என்னுடைய சொந்த சித்தத்தின்படி செய்யவில்லை என்று சொல்கிறார்.
But the will of my father.
ஆனால் என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்கிறேன்.
Now, anyone with a little common sense can understand that means these two wills are different.
புத்தி உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த இரண்டு சித்தமும் வேறு வேறு என்று.
When I say I don't do my will but the will of my father, it's obvious that my will is different from the will of my father.
என் சித்தத்தின்படி நான் செய்ய மாட்டேன், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வேன் என்று சொன்னாலே என்னுடைய சித்தத்துக்கும் பிதாவின் சித்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை அறிந்து கொள்ளலாம்.
The clearest example of that is in Gethsemane.
அதனுடைய தெளிவான ஒரு அத்தாட்சி
கெத்செமனே.
அந்த பாத்திரத்திலே பானம் பண்ண விரும்பவில்லை, ஆனால் பிதாவானவர் இயேசு பானம் பண்ண விரும்பினார்.
And Jesus did the will of his father.
இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்தார்.
But in this verse he says that his entire life on earth, that's how he lived.
ஆனால் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் அவர் பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கை முழுவதுமாய் இப்படித்தான் வாழ்ந்தார்.
So we can say that in Jesus' entire life something was broken in him.
ஆகவே இயேசுனுடைய முழு பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவருக்குள்ளாக ஏதோ ஒன்று உடைந்தது என்று சொல்லலாம்.
What was that?
அது என்ன?
His wanting to do his own will.
தன் சொந்த சித்தத்தை செய்ய வேண்டிய அந்த விருப்பம்,
that was broken.
அது உடைக்கப்பட்டது.
So when Jesus broke the bread and gave it to his disciples saying, this is my body broken for you.
ஆகவே இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷர்களுக்கு வாங்கி புசிங்கள் என்று கொடுக்கும்பொழுது, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, உங்களுக்காக பிட்கப்படுகிற சரீரம் என்று சொன்னார்.
He was referring to more than the piercing of his body on the cross.
கல்வாரி சிலுவையிலே அவர் சரீரமாக குத்தப்படுகிற காரியத்தை காட்டிலும் அதிகமான ஒன்றை அவர் எண்ணி சொன்னார்.
Within that body,
அந்த சரீரத்திலே,
his own will was broken.
அவருடைய சொந்த சித்தமானது உடைக்கப்பட்டது.
And when we break bread, we are saying, I want my will to be broken like that.
நாமும் அப்பம் விற்கும் பொழுது அதே போல என்னுடைய சித்தமும் உடைக்கப்பட நான் விரும்புகிறேன் என்று
சொல்கிறேன். That's what I'm testifying to in the breaking of bread.
அதைத்தான் நான் அப்பம் விற்கிற ஆராதனையிலே சாட்சி சொல்லுகிறேன்.
Jesus entire life he never did his own will.
இயேசுனுடைய வாழ்க்கை முழுதுமாய் அவர் தன்னுடைய சித்தத்தை செய்யவில்லை.
See what it says in Romans 15.
ரோமர் 15 ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
Romans, Paul's letter to the Romans in chapter 15 we read like this.
பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15 ஆம் அதிகாரத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம்.
Verse 3.
மூன்றாம் வசனம்.
Christ did not please himself.
கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல்,
he never walked in a way that would please himself.
அவர் தம்மையே பிரியப்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளவில்லை.
He always did what would please the father.
எப்பொழுதுமே பிதாவை எது பிரியப்படுத்துமோ அதையே செய்தார்.
Therefore he had to deny his own will.
ஆகவே தம்முடைய சொந்த சித்தத்தை அவர் மறுக்க வேண்டியதாயிருந்தது.
No to his own will.
தம்முடைய சொந்த சித்தத்தை இல்லை என்று சொல்ல வேண்டியதாயிருந்தது.
He said,
அவர் அப்படி சொல்லும்போது
டேக் அப் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ,
உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது
வாட் ஹி வாஸ் சேயிங் இஸ் தி சேம் திங்.
அவர் இதைத்தான் சொன்னார்,
deny your own will,
உன்னுடைய சொந்த விருப்ப சித்தத்தை வெறுத்து விடு,
do the will of God,
தேவனுடைய சித்தத்தை செய்.
That is how Jesus lived on the earth.
இப்படித்தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார்.
His entire life,
அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் அப்படி வாழ்ந்தார்.
This living at home broke his own will.
குடும்பத்திலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையானது அவருடைய சித்தத்தை முறித்தது.
The way his younger brothers and sisters would have ill-treated him broke his will.
அவருடைய தம்பி தங்கைகள் அவரை நடத்தின விதமானது அவருடைய சித்தத்தை முறித்தது.
And that is what God seeks to do in your life too.
உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் இதையேதான் செய்ய விரும்புகிறார்.
That was Jesus' preparation for his ministry.
இயேசுவின் ஊழியத்திற்கு இந்த வாழ்க்கைதான் ஆரம்பமாய் ஆயத்தமாய் இருந்தது.
What was that?
அது என்ன?
Brokenness.
உடைக்கப்படுதல்.
How does God prepare us for a ministry?
தேவன் நம்மை எப்படி ஒரு ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார்?
Breaking us.
நம்மை உடைக்கும் பொழுது.
He does not break us. He cannot give us a ministry.
நம்மை உடைக்காத பட்சத்திலே அவர் நமக்கு ஒரு ஊழியத்தை தர முடியாது.
You remember when Jesus fed the 5000, he had to break the loaves and then give it to the multitude.
5000 பேருக்கு அதிகமானவர்களுக்கு போஷிக்கும் பொழுது அவர் அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு திரளான ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாது.
That brokenness is the preparation for our ministry.
ஆகவே நம்முடைய ஊழியத்திற்கு ஆயத்தமாக இருப்பது நம்முடைய உடைக்கப்படுதல்.
And that brokenness comes through the circumstances we face in our home and our place of work.
நம்முடைய குடும்பத்திலேயும் நாம் வேலை செய்கிற இடத்திலேயும் சந்திக்கிற சூழ்நிலைகள் மூலமாகத்தான் அந்த நொறுங்குதல் வருகிறது.
Or when you are a young man in your local church.
அல்லது நீ ஒரு வாலிபனாக இருக்கும்பொழுது உன்னுடைய ஸ்தல சபையிலே நீ நொறுக்கப்படக்கூடிய சூழ்நிலை வருகிறது.
Your elders.
நீ அங்கே இருக்கிற மூப்பர்களுக்கு உன்னை கீழ்ப்படிந்திருக்காயா?
God can break you.
அப்படியானால் தேவன் உன்னை நொறுக்க முடியும்.
God can never use a man whom he has not broken.
தேவன் நொறுக்காத ஒரு மனிதனை பயன்படுத்தவே முடியாது.
So in Jesus life,
இயேசுவின் வாழ்க்கையிலே
we see it was this training in humility and brokenness that prepared him for his ministry.
இயேசுவை அவருடைய ஊழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்தினது என்பது அவருடைய தாழ்மையிலேயும் நொறுங்குதலையும் தான் அந்த ஆயத்தம் நடைபெற்றது.
The Bible says that the Holy Spirit shows us the glory of Jesus and changes us into that likeness.
வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் பிதாவுடைய மகிமையை நமக்கு காண்பிக்கிறார், அவரை போலவே நம்மை மாற்றுகிறார்.
That's mentioned in 2 Corinthians 3.
2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 18.
18 வசனம்.
As we look into God's word which is a mirror,
தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடியை நாம் பார்க்கும் பொழுது
we see the glory of the Lord Jesus there.
கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் அங்கே
காண்கிறோம். And then the Holy Spirit changes us into that likeness.
ஆவியாய் இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாகத்தானே நம்மை மாற்றுகிறார்.
So we can say the ministry of the Holy Spirit today is twofold.
ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியமானது இரண்டு விதமாக இருக்கிறது என்று சொல்லலாம்.
First, to show you the glory of Jesus in the scriptures.
முதலாவதாக வேதத்திலே இயேசுவின் மகிமையை காண்பிக்கிற ஊழியம்.
And then to change you into that likeness.
இரண்டாவது அதே சாயலாக உங்களை மாற்றக்கூடிய ஊழியம்.
That is God's will for you.
இதுதான் உங்களை குறித்த தேவ சித்தம்.
And God wants you to see the glory of Jesus first.
முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நீ பார்க்க முடியாய் தேவன் விரும்புகிறார்.
Otherwise you can't be transformed into that glory.
இல்லாத பட்சத்திலே அந்த மகிமையாய் நீ மாற்றப்பட முடியும் மாற்றப்படுவது கடினம்.
So look first at the glory of his humility.
ஆகவே முதலாவதாக அவருடைய தாழ்மையின் மகிமையை பாருங்கள்.
Let me give you one or two examples.
ஒன்று இரண்டு உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
Jesus was the only person who was born on earth who could plan where and when he was going to be born.
எங்கு எப்போது பிறக்க போகிறோம் என்பதை திட்டமிட்ட ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே.
You and I didn't have that opportunity to choose where we are going to be born.
நீங்களும் நானும் எங்கே பிறக்க போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டவில்லை.
Or which period of human history we would choose to be born.
அந்த மனித சரித்திரத்தில் இந்த குறிப்பிட்ட ஆண்டிலே நாம் பிறக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சாத்தியம் இல்லை.
Or which country we will be born in.
அல்லது எந்த நாட்டிலே நாம் பிறக்க வேண்டும் என்பதையும் நாம் தீர்மானிக்கவில்லை.
There was only one person.
ஒரே ஒரு நபர் மட்டுமே இருந்தார்.
And that's because he came from heaven.
அவர் பரத்திலிருந்து வந்தபடினால்.
Whereas in our case, we didn't even exist before we were born.
நம்முடைய காரியத்தை பொறுத்தவரை பிறப்பதற்கு முன்பதாக நாம் இல்லவே இல்லை.
So from heaven, Jesus plans his earthly birth.
ஆகவே பரலோகத்திலிருந்து இயேசு தாம் பூமியிலே பிறக்க போகிற பிறப்பை திட்டமிடுகிறார்.
Thousands of years.
ஆயிரம் கணக்கான ஆண்டுகளாக.
And he chooses a poor home in Nazareth.
அவர் நாசரேத்திலே ஒரு ஏழ்மையான வீட்டை தேர்ந்தெடுக்கிறார்.
He doesn't choose a rich king's home.
ஒரு பெரிய பணக்கார ராஜாவுடைய வீட்டை தேர்ந்தெடுக்கவில்லை.
What sort of home would you choose if you were planning your own birth?
நீங்கள் உங்கள் சொந்த பிறப்பை திட்டமிட வேண்டும் என்று சொன்னால் எவ்விதமான வீட்டை தேர்ந்தெடுப்பீர்கள்?
Would you choose a poor home like Jesus did?
இயேசு செய்தது போல ஒரு ஏழ்மையான வீட்டை தேர்ந்தெடுப்பீர்களா?
Nazareth had such a bad name that people said, can any good thing come out of Nazareth?
நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை பிறக்குமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான ஊராக அது இருந்தது.
And Jesus chose that.
இயேசு அந்த ஊரை தேர்ந்தெடுத்தார்.
Jesus chose a town to grow up in which had a bad name.
ஒரு கெட்ட பெயரை வைத்திருக்கக்கூடியதான ஒரு ஊரைத்தான் தாம் வளரும்படியாக தேர்ந்தெடுத்தார்.
He wanted to identify himself with man completely.
அவர் மனிதனோடு கூட ஒன்றித்து இருக்க வேண்டும் என்று விரும்பினார்.
So he chose a poor home.
ஆகவே ஏழ்மையான ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்தார்.
In a town with a bad name.
ஒரு கெட்ட பெயரை பெற்றிருந்த ஒரு பட்டணத்தில் வளர தீர்மானித்திருந்தார்.
And in Hebrews chapter, in Matthew chapter 1, we read that he chose a genealogical line which had a lot of evil women in it.
மத்தேயு 1 அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவர் தேர்ந்தெடுத்த அந்த வம்ச வரலாறிலே ஒரு சில தீமையான பெண்களும் இருக்கிறார்கள்.
He chose a line where there were prostitutes like Rahab.
ராகே போல விபச்சாரிகள் அல்லது வேசிகள் இருக்கக்கூடிய அந்த வம்சம் தலைமுறையை அவர் தெரிந்து கொண்டார்.
And where fathers had relationship with their own daughters.
தகப்பன் தன்னுடைய சொந்த மகனோடு கூட உறவு வைத்துக் கொண்டதான கிட்ட உறவு வைத்துக் கொண்டதான அந்த வம்சா வழியை அவர் தேர்ந்தெடுத்தார்.
You would not like to choose such a line.
நீங்கள் அப்படிப்பட்ட வம்சா வழியை தேர்ந்தெடுக்க விரும்ப மாட்டீர்கள்.
Jesus chose such a line.
இயேசு அப்படிப்பட்ட வம்சா வழியை தேர்ந்தெடுத்தார்.
Because he knew that on earth there'd be many children born with those type of illegal relationships.
இப்படிப்பட்ட தகாத உறவின் மூலமாக அநேக பிள்ளைகள் இந்த உலகத்தில் பிறப்பார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார்.
He wanted to identify himself with all humanity.
முழு மனு வர்க்கத்தோடு கூட தன்மையும் ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி செய்தார்.
So that he would have nothing to glory in.
அப்படி இருக்கும் பட்சத்திலே அவர் மகிமைப்படுவதற்கு ஒன்றும் ஒரு
கன். He chooses where to exactly to be born.
எங்கே சரியாய் பிறக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் போது
he doesn't even choose a home.
ஒரு குடும்பத்தை கூட அவர் தேர்ந்தெடுக்கவில்லை.
He chooses a cattle shed.
அவர் ஒரு மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார்.
Do you think it would have been difficult for God to prepare a nice room in Bethlehem for Jesus to be born?
இயேசு பிறப்பதற்காக பெத்லகேமில் ஒரு அழகான ஒரு அறையை ஆயத்தம் பண்ணுவது தேவனுக்கு கடினமாக இருந்திருக்குமா?
That is very easy.
அது மிகவும் சுலபமாக இருந்திருக்கும்.
God had so many thousands of years to prepare for it.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவர் ஆயத்தம் பண்ணுவதற்காக இருந்தது.
Why did he allow his son to be born in a cattle shed?
ஏன் மாட்டு தொழுவத்திலே தம்முடைய குமாரன் பிறப்பதற்கு தேவன் அனுமதித்தார்?
Because Jesus came to take the lowest place among all human beings.
எல்லா மனிதர்கள் மத்தியிலேயும் தாழ்மையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க முடியாத இயேசு வந்தார்.
There are many poor people in our country who are born in very, very poor homes.
நம்முடைய நாட்டிலே மிகவும் தரித்திரமான ஏழ்மையான வீடுகளிலே பிறந்திருக்கிற எத்தனையோ ஏழை மக்கள் உண்டு.
But till today, I have never heard of anyone who was born in a cattle shed.
ஆனால் இன்று வரை மாட்டு கொட்டாயிலே பிறந்த குழந்தை என்று யாரையும் நான் கேள்விப்பட்டதில்லை.
Jesus took the lowest place.
இயேசு மிகவும் தாழ்மையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார்.
And when he died,
அவர் மரிக்கும்பொழுது
he came to die for the sins of the world.
அவர் உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரிக்க முடியாது.
He could have thought that God could at least give him a decent type of death.
அவர் தேவன் அவருக்கு ஒரு மரியாதையான ஒரு மரணத்தையாவது கொடுத்திருந்திருப்பார் எதிர்பார்த்திருக்கலாம்.
The most horrible death that man has ever invented.
மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய கொடூரமான முறையிலே தேவன் மரணத்தை திட்டமிடினார்.
Crucifixion.
சிலுவையிலே அறையப்படக்கூடிய மரணம்.
See here.
அது இங்கே நாம் பார்க்கிறோம்.
That from birth to death Jesus always takes the lowest place.
பிறப்பு முதல் இறப்பு வரை எப்பொழுதுமே இயேசு தாழ்மையான இடத்தையே தெரிந்து கொண்டார்.
He takes a genealogical line which is full of immoral women.
தகாத வழியில் நடந்து கொண்ட ஸ்திரீகள் இருக்கக்கூடிய ஒரு வம்சா வழியை அவர் பிறப்பதற்கு தெரிந்து கொண்டார்.
Why?
ஏன்?
Because he came as the friend of sinners.
அவர் பாவிகளின் நண்பராய் வந்தபடினாலே.
He didn't want to glory in his family line or town he came from.
பிறந்த ஊரை குறித்தோ அல்லது வம்சா வழியை குறித்தோ பெருமை பாராட்ட மேன்மை பாராட்ட வரவில்லை.
What was his job?
அவருடைய வேலை
was not an engineer or a doctor. He was a carpenter.
அவர் மருத்துவரோ அல்லது பொறியியல் வல்லுநரோ அல்ல. அவர் ஒரு தச்சு தொழிலாளி.
We all know in our country in India.
இந்தியாவிலே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம்.
If somebody says I'm a carpenter.
நான் ஒரு கார்பெண்டர் என்று சொன்னால்
you know that he is not very educated and he is low down in society.
அந்த ஆசாரியே வேலை செய்கிறவன் அவன் சமூகத்தில் மிகவும் தாழ்மையான இடத்தில் இருப்பான் என்பதை நாம் அறிவோம்.
And who were his close friends?
அவருடைய நெருங்கிய நண்பர்கள் யார்?
Fishermen.
மீனவர்கள்.
Now when you hear when somebody says he's a fisherman,
யாரோ ஒருவர் நான் மீன் பிடிக்கிறேன் என்று சொன்னால்
I don't mean the rich fishermen with their boats.
இயந்திர போட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிற படகுகளை வைத்துக் கொண்டிருக்கிற மீனவர்களை
who go out every day and put their nets.
ஒவ்வொரு நாளும் போய் வலையை போட்டு பிடிக்கிற மீன் பிடிக்கிற ஏழை மீனவர்களை குறித்து
சொல்லுங்க. They are not very educated people.
அவர்கள் அவ்வளவு படித்தவர்கள் அல்ல.
They are ordinary people.
சாதாரண மக்கள்.
These are the type of people with whom Jesus associated.
இப்படிப்பட்ட மக்களோடு கூட தான் தேவன் இயேசு நெருங்கி வாழ்ந்தார்.
See the glory of his humility there.
அவருடைய தாழ்மையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடிகிறதா?
We see the glory of God in the wonders of creation.
சிருஷ்டிப்பின் அதிசயங்களிலே தேவனுடைய மகிமையை காண்கிறோம்.
But we see the glory of Jesus in his humility.
ஆனால் இயேசுவின் மகிமை அவருடைய தாழ்மையிலே காண்கிறோம்.
On the last day of his life on earth.
அவர் பூமியில வாழ்ந்த கடைசி நாட்களிலே.
What does he do?
அவர் என்ன செய்தார்?
Wash his disciples' feet.
தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவுகிறார்.
He voluntarily takes that place of a slave before his disciples.
சீஷர்களுக்கு முன்பாக தானாகவே மனம் உவந்து அடிமையின் அந்த வேலையை அவர் செய்ய தேர்ந்தெடுத்தார்.
In all Jewish homes,
எல்லா யூத வீடுகளிலேயும்,
there was a slave who would take off the people's slippers and wash their feet.
யாராவது உறவினர் வந்தால் அவருடைய பாதரட்சைகளை கழற்றிவிட்டு அவருடைய பாதங்களை கழுவக்கூடிய ஒரு அடிமை இருப்பார்.
Now Jesus had arranged a place for them to eat the last supper with his disciples.
கடைசி பந்தய சிஷ்யரோடு கூட சாப்பிடும்படியாக இயேசு ஒரு வீட்டை தெரிந்து கொடுத்தார்.
So the man had arranged the food and the water at the door.
ஆகவே அந்த மனிதன் வீட்டில் சாப்பாடை தயாரித்து வைத்திருந்தான், அந்த கதவு அருகே தண்ணீரை வைத்திருந்தான்.
But there was no slave in the house because the room was empty.
அந்த அறை காலியாக இருந்தபடினாலே அங்கே அடிமை யாரும் இல்லை.
So when they all came to the room with their dirty feet,
ஆகவே எல்லாரும் தங்களுடைய அழுக்கு கால்களோடு கூட அந்த அறைக்கு வந்தார்கள்.
They saw the bucket of water but no slave to wash their feet.
அங்கே தண்ணீர் வைக்கப்பட்டதான பாத்திரம் இருந்தது, ஆனால் கால்களை கழுவி விடுவதற்கு அடிமை இல்லை.
So each was wondering, now who's going to do that?
ஆகவே ஒவ்வொருவரும் இப்போது யார் இந்த வேலையை செய்ய போகிறார்
என்று யோசித்தார். I'm not going to do that. I'm the senior apostle here.
பேதுரு என்னில் இருப்பான், நான் தான் இருக்கிறதே சீனியர் அப்போஸ்டலர், ஆகவே நான் போய் இதை செய்வதா?
And Matthew would have said, I'm a chartered accountant. I'm not going to wash the feet of these fishermen.
நான் chartered accountant, ஆகவே நான் போய் இந்த மீனவருடைய கால்களை கழுவுவதா என்று சொல்லி மத்தேயு என்னில்
இருந்தார். While they were all thinking these thoughts in their mind without saying anything,
ஆகவே யாரும் ஒன்றும் வெளியே சொல்லாதபடி இப்படியே எண்ணங்கள் என்ன அளவில் ஓடிக்கொண்டே இருக்கிறது.
Yesu, he takes up the bucket and begins to wash their feet.
அவர் அந்த பக்கெட்டை எடுத்து எல்லாருடைய கால்களையும் கழுவ ஆரம்பிக்கிறார்.
He says, I am your slave.
நான் உங்களுடைய அடிமை என்று சொல்கிறார்.
And the way it is written in John chapter 13 is beautiful.
யோவான் 13 ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது மிகவும் அருமையாக இருக்கிறது.
It says here,
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
verse 3 of John chapter 13.
யோவான் 13 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனம்.
Jesus, knowing that the Father had given everything into his hand,
தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் அறிந்திருந்து,
that he had come from God and he was going back to God.
தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அறிந்து.
What a fantastic position of authority and honor.
எவ்வளவு அதிகாரமுள்ள கனமுள்ள ஒரு அற்புதமான ஒரு இடம் பாருங்கள்.
Nobody else could say that.
யாரும் இதை சொல்ல முடியவில்லை.
The Father has given everything into my hand.
பிதா எல்லாவற்றையும் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்.
I've come from God and I'm going back to God.
தேவனிடத்திலிருந்து நான் வந்தேன், தேவனிடத்திற்கு நான் திரும்ப போகிறேன்.
Jesus could say.
இயேசு இதை சொல்ல முடிஞ்சது.
What does he do?
அவர் என்ன செய்தார்?
From that position he takes a bucket of water, takes a towel and begins to wash people's
feet. அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் ஒரு துண்டையும் எடுத்துக்கொண்டு அவர் அந்த பக்கெட்ல தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு சிஷ்யருடைய கால்களை கழுவ ஆரம்பிக்கிறார்.
Sin came into the world through the pride of Satan.
சாத்தானுடைய பெருமையினால் தான் பாவம் உலகத்திலே பிரவேசித்தது.
Salvation has come through the humility of Jesus.
இயேசுவின் தாழ்மையின் மூலமாகத்தான் ரட்சிப்பு மீட்பு வருகிறது.
The Bible says in Philippians chapter 2,
பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது,
that the greatest manifestation of Jesus' humility,
இயேசுடைய தாழ்மையின் மிக உன்னத வெளிப்பாடு,
is when he is willing to die on the cross.
அவர் சிலுவிலே மரிக்க அவர் ஆயத்தமாக இருந்த
போது, he was numbered with the criminals.
அவர் குற்றவாளிகளோடு கூட ஒருவராக எண்ணப்பட்டார். அவருடைய பொருள்,
that people thought he was a criminal.
இவரும் ஒரு குற்றவாளி என்று ஜனங்கள் எண்ணினார்கள்.
That's one of the things he had to face when he was tried and crucified.
அவர் அங்கே விசாரிக்கப்பட்டு சிலுவிலே அறையப்படும் பொழுது இந்த ஒரு சோதனையும் அவர் சந்தித்தார்.
People will think you're an ordinary criminal.
நீ சாதாரண ஒரு குற்றவாளி என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
என்னை
குறித்து அப்படி எண்ணினால் பரவாயில்லை என்று சொன்னார்.
His humility was such, he was not bothered what people thought about him.
ஜனங்கள் தன்னை குறித்து என்ன எண்ணுகிறார்கள் என்பதை குறித்தும் அக்கறைப்படாத அளவுக்கு அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தார்.
Proud person would not accept that.
பெருமையுள்ள மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
Jesus humbled himself to the point of death.
மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம்.
That is why God has exalted him.
ஆகவே தான் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார்.
Why has God given him a name, verse 9, which is above every name?
எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நாமத்தை ஏன் பிதா இயேசுவுக்கு கொடுத்தார்?
Because Jesus humbled himself below everybody else.
ஏனோ எல்லாரை காட்டிலும் கீழாக அவர் தம்மை தாழ்த்தினார்.
You know, once two disciples of Jesus, James and John, came and said, we want to sit on your right hand and left hand in glory.
யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடத்திலே வந்து மகிமையிலே உமக்கு வலது பக்கத்திலே ஒருவனும் இடது பக்கத்திலே ஒருவனும் உட்கார வேண்டும் என்று கேட்டார்.
And Jesus said, I can't give you those places are reserved by my Father.
அவைகள் எல்லாம் என்னுடைய பிதாதான், யார் உட்கார வேண்டும் என்று தீர்மானிக்கிறார், நான் உங்களுக்கு தர முடியாது என்று சொன்னார்.
He didn't say there are no such places.
அப்படிப்பட்ட இடங்கள் இல்லை என்று சொல்லவில்லை.
There are such places but they are reserved by my Father for certain people.
அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கிறது, ஆனால் என்னுடைய பிதா ஒரு சில மக்களுக்காக அதை முன்னதாகவே தீர்மானித்திருக்கிறார்.
Do you want to know who's going to sit at the right hand and left hand of Jesus?
இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் யார் உட்கார் போகிறார் என்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.
I'll tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
The ones who have humbled themselves the most in their earthly life.
பூமிக்குரிய வாழ்க்கையை தங்களை மிக 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 தாழ்த்தினவர்கள் தான் அங்கே உட்கார்வார்கள்.
It may be some widow from Africa for all you know.
ஆப்பிரிக்காவிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விதவையாக இருக்கலாம்.
Who sits next to Jesus.
இயேசுக்கு அருகாமையில்
உட்கார்ந்திருக்கிறார்.
பூமிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்போஸ்தலனாக அந்த விதவை பிரயாணம்
பண்ணியிருந்தார்.
அவள் மனம் திரும்பின நாள் முதற்கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலேயும் தன்னை தாழ்த்தி இருக்கிறாள்.
And God saw that.
தேவன் அதை பார்த்தார்.
God sees in secret.
அந்தரங்கத்திலே தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
Each of us is humbling ourselves.
நாம் ஒவ்வொருவரும் இப்படி நம்மை தாழ்த்துகிறோம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
The two people who humbled themselves the most in the entire history of the human race, they will sit on the right hand and left hand.
மனு வர்க்கத்திலேயும் அதிகமாய் தங்களை தாழ்த்தின இரண்டு பேர் இயேசுக்கு வலப்பக்கத்திலேயும்
இடப்பக்கத்தில்.
அதுதான் அந்த கோட்பாடு.
He who humbles himself will be exalted.
தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
And Jesus got a name which is above every name because he humbled himself below everybody else.
எல்லாருக்கும் கீழாக தன்னை தாழ்த்தினபடினாலே எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு ஒரு நாமம்
கொடுக்கப்பட்டது.
அவர் சிங்காசனம் உட்கார போகிறார்.
Whoever has humbled himself next, other than the extent of Jesus, next in line,
இயேசுக்கு அடுத்ததாக அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினவர் யாரோ
will sit next to him in glory.
அவர் மகிமையில் அவருக்கு அருகாமையில் உட்காருவார்.
Isn't that great to see that?
இதை பார்ப்பது மகிமையாக இருக்கிறது அல்லவா?
Wouldn't you be interested in going this way?
இந்த வழியிலே போவதற்கு உனக்கு விருப்பம் இருக்கிறதா?
Once you see that Jesus humbled himself in every situation,
ella sunnalilum yesu thamai taaltina endru nee paarthu vittaal,
they called him a devil, he said it's okay, you're forgiven.
Isaasandru yesu ekupitta porudhu sari pogottam endru mannittu vittaar.
I'm an ordinary man,
naan oru saadharana manidhan thaan.
He took that low place always,
eppozhume avaru thaamiyaan eduthu eduthukondar.
He mingled with lepers,
avar kushareyilor kuda palaginar.
He encouraged them,
avargalai utsaagapaduthinar.
He always mingled with lowly poor people,
eppozhume thaamiyaan eduthil irukkudiya darathirulor kuda avar nandraga palaginar.
If you see the glory of this humility,
in the thalmian magime ningal paarthuvittirukkira,
I want to be like that.
Andavare naan ipdi irukka virumbugiren.
Shall we bow our heads in prayer?
Nammude thalaiyil vanangi naam jabippoma.
While our heads are bowed,
nammude thalaiyil vanangi irukka.
Will you say, Lord,
andavare nu solluvaya?
I've seen something of the glory of Jesus' humility.
Yesuvude thalmian magime andavare sattam
paarthuken. I want to go that way all the days of my life.
Indru vaalkai muluvuma indha paadhil nadakka virumbugiren.
Humble myself.
Enna naan thaalta virumbugiren.
I want Jesus Christ to be Lord of my life.
Yesu Kristu enrude vaalkaiyin andavara irukka vendum.
And in every situation,
ella solli,
let me find the way to go down.
Naan keele povadarkuriya or vadi kandupidu
down below that brother and support him.
Inda sagodhanukku keelaga poi avarai than thaangu.
Go down below your wife or your husband to support them.
Manaviki keelaga kanavunukku keelaga poi thaangattum.
In that way,
inda valiyile,
one day you'll be exalted.
Oru naalil nee uyarthapaduvai.
You'll be exalted over sin on earth.
Bhoomiyil irukka paavathukku melaga uyarthapaduvai.
You'll be exalted in heaven.
Paralavathilum uyarthapaduvai.
God bless you.
Devangalai aashirvadipparaga.